السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين، ما بعد. وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. வணக்கத்துக்குரிய நண்பர்களே, உலமாக்களே, அல்லாஹு தஆலா ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தில் மனித இனத்தை அல்லாஹு தஆலா படைத்து, அந்த மனித இனத்தில் அல்லாஹு தஆலா இரு சாராறுகளை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். ஹுவல்லதீ கலக்கக்கும் ஃபமின்கும் காஃபிரு வமின்கும் முஃமின். அல்லாஹு தஆலா உங்களை படைத்திருக்கிறான். உங்களில் சில பேர் அல்லாஹுவை ஏற்று அல்லாஹ்வுடைய கடமைகளை எடுத்து இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஃமின்களாகவும், அதே போன்று இன்னும் சில பேர் இஸ்லாத்துடைய போதனைகளையும் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட விடயங்களையும் மறுக்கக்கூடிய காஃபிர்களையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறியிருக்கிறான். எனவே உலகத்தில் எல்லா காலகட்டத்திலும் அல்லாஹ்வை ஏற்ற ஒரு கூட்டம், அல்லாஹ்வை நிராகரித்த ஒரு கூட்டம் இருந்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகவும், இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் தான் உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாகவும் ஆகுவார்கள் என்பதை அல் குர்ஆன் பல இடங்களில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. யார் இந்த உலகத்தில் இஸ்லாம் அல்லாத இதர வழிமுறைகளை, ஏனைய மார்க்கங்களை, ஏனைய கலாச்சாரங்களை, ஏனைய தத்துவங்களை யாரெல்லாம் உலகத்திலே பின்பற்றுவார்களோ, பலை இயக்குதல மின்ஹூ, அவர்கள் செய்கின்ற சொல்கின்ற எந்த விடயங்களையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல் குர்ஆன் சொல்லியிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே போன்று இஸ்லாம் உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கூறியதைப் போன்று, உலகத்தில் ஒரு மனிதன் இறைவனுக்கு என்னென்ன விடயங்களை இறைவனுக்காக வேண்டி செய்ய வேண்டும், இறைவனோடு தன்னுடைய தொடர்பை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை கூறுவதை போன்று, ஒரு கணவன் மனைவியோடு தன்னுடைய உறவை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கூறுவதை போன்று, ஒரு தலைவர் பொறுப்புதாரி தனக்கு கீழால் இருப்பவர்களோடு எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை கூறுவதை போன்று, ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அல்லாஹ்வை ஏற்காத, இஸ்லாத்தை புரியாத ஒரு மனிதனோடு, முஸ்லிம் அல்லாத ஒருவரோடு எவ்வாறு நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறியிருக்கிறது, குர்ஆன் சொல்லி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு அந்த முறைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே காட்டியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த உலகத்தில் ஆறு விதமான கூட்டத்தினர்கள் வாழ்ந்தார்கள். குர்ஆன் சொல்கிறது, முதலாவது அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் ஏற்று நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது நபியோடு சேர்ந்து ஹிஜ்ரத் வந்தவர்கள், இவர்களோடு நபி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இவர்களோடு நபி அவர்களுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் சொல்கிறது. الذين آمنوا وهاجروا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله والذين آووا ونصروا أولئك بعضهم أولياء بعض. الله ينصر القرآن. الله بيا ما نريد تودر أيام يس هجرت سيد نبيك ودبي آخر يرند ورسل أولئك بعضهم أولياء بعض. أورسل سلر سلر ودي நண்பர்கள் ஆக தோழர்களாக நேசர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அப்படி என்றால் அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை நேசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும், உதவ வேண்டும், அவருடைய அவரோடு தன்னுடைய தொடர்பை வளர்க்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இரண்டாவது கூட்டம் அல்லதீன ஆமனு வலம் யுஹாஜிர், நபியை ஏற்றார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது நபி அவர்களோடு ஹிஜ்ரத்து வருவதை அல்லாஹ் கடமையாக்கினால் அவர்கள் ஹிஜ்ரத்து வரவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்களோடு நபி அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு ஏனைய முஸ்லீம்கள் எப்படி தன்னுடைய உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லதீன ஆமனு வலம் யுஹாஜிரு, புரட்சியாக அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், அவர்களுடைய பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும் என்பது உங்களுக்கு கடமை இல்லை. ஆனால் அவர்கள் காபிர்கள் அல்ல, முஸ்லீம்கள் தான். அவர்கள் ஹிஜ்ரத்து வராத காரணத்தினால் அவர்களுடைய உறவு ஏனைய முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியில், ஏனைய முஃமின்கள் அவர்களுடைய முஃமின்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவை விட குறைந்ததாக இருக்கும். மூன்றாவது கூட்டத்தினர்கள் முனாஃபிகீன்கள், இவர்களோடு நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், நயவஞ்சகர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள். நயவஞ்சகம் என்றால் இஸ்லாத்தை வெளிப்படையாக காட்டுவார்கள், உள்ளத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்வார்கள், உள்ளத்தில் மனதில் குஃப்ரை வைத்துக் கொண்டு அதற்கு மாற்றமாக வெளியிலே செயல்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களோடு எப்படி நடந்தார்கள், அவர்களுடைய நிலைமைக்கு ஏற்றவாறு நபி அவர்கள் நடந்திருக்கிறார்கள். அதே போன்று யூதர்கள் இருந்தார்கள் நபியுடைய காலத்தில், இவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் யூதர்களோடு எப்படி நபி அவர்களும் சஹாபாக்களும் முஸ்லீம்களும் நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் நஜ்ரான் போன்ற இடங்களில், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள், ஷாமிலே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள், இவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஆறாவது கூட்டத்தினர்கள் உலகத்திலே வாழ்கின்ற நபி அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஏனைய முஸ்லீகிகள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஏனையவர்கள், இவர்களோடு நபி அவர்கள் எப்படி நடக்க வேண்டும், இவர்களோடு முஸ்லீம்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் மிகவும் தெளிவாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இஸ்லாம் என்பது உலகத்தில் வாழ்கின்ற உயிரினங்களை, அது மனிதனாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், உயிருள்ள ஒன்றை மதிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இஸ்லாம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கங்களில் ஒன்று, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், முழு உலகத்திற்கும் ரஹ்மத்தாக நபி அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இதனை வைத்து பார்க்கின்ற போது முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு அடிப்படையில் அவர்கள் மனிதர்கள் என்ற உணர்வோடு அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். காபிர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள், அவர்கள் மனிதர்கள், அவர்களுடைய குஃப்ரை அவர்களுடைய சிறுக்கை நாங்கள் மனதால் நிச்சயமாக வெறுக்க வேண்டும், ஆனால் அவர்களை நாங்கள் வெறுப்பதல்ல. குர்ஆன் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், அல்லாஹு தஆலா உங்களுக்கு குஃப்ரையும் நிராகரிப்பையும் ஃபுசூக் பாவம் நயவஞ்சகத்தன்மை இவைகளை அல்லாஹ் உங்களுக்கு வெறுப்பாக ஆக்கியிருக்கிறான். சகோதரர்களே, எங்களுடைய முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை அவர்கள் மனிதர்கள் என்ற உணர்வோடு உலகத்திலே பார்க்க வேண்டும். ஏன் முஸ்லீம் அல்லாத ஒருவர் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துடைய கடமைகளை செய்தால் இஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள் உங்களுடைய மார்க்கத்தில் உங்களுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே அவர்களுடைய குஃப்ரை நாங்கள் மறுக்க வேண்டும், குஃப்ரை நாங்கள் வெறுக்க வேண்டும், ஆனால் அவர்களை நாங்கள் ஒதுக்கக்கூடாது, போந்தள்ளக்கூடாது. ஏன் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலகட்டத்தில், குஃப்ரும் சிறுக்கும் நிறைந்த காலகட்டத்தில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் ரசூலாக அனுப்பப்பட்டு அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் நபி அவர்கள் அழைக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மனிதனை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லீம் அல்லாதவர்களை மனிதர்கள் என்ற கண்ணோட்டத்தோடு ஆரம்பமாக பார்த்தார்கள். ஏன், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற போது ஒரு அந்நிய ஒரு மனிதனுடைய ஜனாஸா செல்கிறது, நபி அவர்கள் கவலைப்படுகிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அது ஒரு யஹூதியுடைய ஜனாஸா அல்லவா? நபி அவர்கள் கேட்டார்கள், அலைஸத் ஹிய நஃப்ஸா, அது ஒரு மனித உயிர் அல்லவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் காபிராக மரணிக்கின்றாரா, அதனுடைய பொறுப்பை நாங்கள் சுமக்க வேண்டும். ஏன், இஸ்லாத்தை நாங்கள் அவர்களுக்கு சரியான முறையிலே கூறவில்லை, இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை சரியாக நாங்கள் அழைக்கவில்லை, அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது எங்களுடைய கடமை என்பதை நாங்கள் உணர வேண்டும். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஆரம்பமாக முஸ்லீம் அல்லாதவர்களும் மனிதர்கள், அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அவர்களும் மனிதர்கள் என்ற உணர்வை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது எங்களுடைய கடமையில் ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை நன்றாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதுவரைக்கும் அல்லாஹு தஆலா நபி அவர்கள் இந்த இஸ்லாத்துக்காக, ஏனைய மனிதர்கள் இஸ்லாத்துக்குள்ளா நுழைய வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் செய்த தியாகங்களை, கஷ்டங்களை பார்த்த ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், அல்லக பாஹு நஃப்ஸக் அலா அல்ல யகூனு முஃமினீன், இவர்கள் எல்லோரும் இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் முஃமீன்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடும் என்று, மாய்த்துக் கொள்ளப் போகின்றீர்களா என்று அல்லாஹு தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்கின்ற அளவுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவாவுடைய உணர்வோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது, அவர்களை நாங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும், அவர்களும் முஸ்லீம்களாக மாற வேண்டும் என்ற உணர்வை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களை எப்படி இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது, இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை எவ்வாறு நாங்கள் அழைக்க வேண்டும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு மிகவும் தெளிவாக போதிப்பதை போன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி முஸ்லீம் அல்லாதவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள் என்பதை நபி அவர்களுடைய வரலாறு மிகவும் தெளிவாக எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. எப்படி அல்லாஹ் இஸ்லாம் என்ன சொல்கிறது, குர்ஆன் என்ன சொல்கிறது, காஃபிர்களை முஸ்லீம் அல்லாதவர்களை நீங்கள் எப்படி அழைக்க வேண்டும், உதுஉ இலா சபீலி ரப்பிக் பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், நீங்கள் நல்ல உபதேசங்களை செய்ய வேண்டும், ஹிக்மத்தாக எந்த முறையில் சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அந்த முறையோடு நீங்கள் அவர்களை அழைக்க வேண்டும், வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், அவர்களுடைய பொய்யான மார்க்கம், அவர்கள் போலியாக இருக்கின்ற போது, பாத்திலே இருக்கின்ற போது, நீங்கள் ஹக்கிலே இருக்கின்ற போது உங்களோடு விவாதம் செய்ய வந்தாலும் பில்லதி ஹிய அஹ்ஸன், எந்த வார்த்தை அழகாக இருக்குமோ, நல்ல வார்த்தைகள், அழகான வார்த்தைகள், மிருதுவான வார்த்தைகளின் மூலமாகத்தான் அவர்களோடு நீங்கள் விவாதம் கூட புரிய வேண்டும் என்று குர்ஆனில் அல்லாஹு தஆலா போதிக்கின்றான். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அந்நிய மக்களை, முஸ்லீம் அல்லாதவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது எங்களுடைய கடமை. அழைப்பதற்கான இரு வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு காட்டியிருக்கிறது. ஒன்று, எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக, எங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக நாங்கள் அவர்களை அழைப்பது, அதற்கான முறையை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொன்னான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனத்தி வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். அதே போன்று மிகவும் சிறந்த, மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, அந்நிய மக்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதத்தையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். நபி அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு படித்து தந்திருக்கிறான். அதுதான் சகோதரர்களே எங்களுடைய நற்குணம், எங்களுடைய நற்குணம். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் இஸ்லாத்துடைய போதனைகள் எல்லா இடங்களிலும் இஸ்லாம் போதிக்கப்படுகிறது. இஸ்லாத்துடைய போதனைகள் உலகத்தில் எல்லா இடங்களிலும் போதிக்கப்படுகிறது. எழுத்து வடிவத்தில், பேச்சில், எல்லா இடங்களிலும் இருக்கிறது சகோதரர்களே. ஏன் இன்னும் இந்த உலகத்தில் இஸ்லாம் எந்த எவ்வளவு தூரம் பரவ வேண்டுமோ, நபி அவர்களுடைய காலத்தில் பரவிய அளவுக்கு இந்த உலகத்தில் பரவ இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் ஏன் இந்த உலகத்தில் முஸ்லீம்களின் இஸ்லாத்தின் பக்கம் முஸ்லீம்கள் வருவதை விட்டும் ஏன் தூரமாகின்றார்கள்? எங்களுடைய குணம், எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய பழக்க வழக்கம், எங்களுடைய இஸ்லாத்துக்கு மாற்றமான கலாச்சாரங்கள் அவர்களை இஸ்லாத்தை விட்டும் தடுத்துக் கொண்டிருக்கிறது. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் சுமாமர் இப்னு உஸ்மான் என்று சொல்லக்கூடிய சஹாபி, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இவர் கைதியாக பிடிக்கப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பள்ளி வாசலில் மஸ்ஜித் நபவியிலே அவரை கைதியாக பிடித்து அங்கே பள்ளி வாசலிலே அந்த அவர் கட்டப்பட்டிருக்கிறார் கைதியாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதியாக இருந்த சுமாமர் இப்னு உஸ்மான் இடத்திலே நபி அவர்கள் சென்று அவருடைய நலனை விசாரித்தார்கள், அவருடைய நிலைமையை விசாரித்தார்கள் பல தடவைகள். இப்போது அவர் விடுதலை செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் சென்று புது செய்து கொண்டு வந்து நபி அவர்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். என்ன காரணம்? ஒரு சிறை கைதி அந்நிய ஒருவராக இருந்த அந்த சுமாமத்தை ஒரு உசாரிடத்தில் நபி அவர்கள் தன்னுடைய நலனை விசாரித்தார்கள், நிலைமையை விசாரித்தார்கள். இந்த குணத்தை, இந்த நற்குணத்தை உலகத்தில் எந்த தலைவரிடத்திலும் காண முடியாத இப்படியான நற்குணத்தை கண்ட சுமாமத் இப்னு உஸ்மான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். என்ன சொல்கிறார் இறுதியில்? இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களில் மிகவும் வெறுப்பானவர்கள், என்னிடத்தில் மிகவும் வெறுப்பானவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் நபியை பார்த்து சொல்கிறார்கள். இப்போது உலகத்திலே வாழ்கின்றவர்களில் மிகவும் விருப்பத்துக்குரியவராக, மிகவும் சிறந்த ஒருவராக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று நபி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், இந்த உலகத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே காணப்படுகின்ற மார்க்கங்களில் மிகவும் வெறுப்பான மார்க்கம் இஸ்லாம் என்னுடைய பார்வையில் சொல்கிறார்கள் அந்த சஹாபி இஸ்லாத்துக்கு முன்னால். இப்போது உலகத்தில் மிகவும் விருப்பமான ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்று குறிப்பிடுகிறார். அன்பு இஸ்லாமிய சகோதரிகளே, ஒரு கைதியோடு நபி அவர்கள் நடந்து கொண்ட விதம் இஸ்லாத்தின் பக்கம் அவரை அழைத்தது. எனவே அஹ்லாக் என்ற, நற்குணம் என்ற ஆயுதத்தை நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே படித்து தந்த அந்த ஆயுதம் எங்களுடைய கையிலே இருக்கிறது. எங்களுடைய நற்குணம் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய மக்களோடு, கைதிகளோடு, முஸ்லீம் அல்லாதவர்களோடு, யூதர்களோடு, கிறிஸ்தவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள்? இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள், அவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்துடைய மகத்துவமும், இஸ்லாத்துடைய போதனைகளும், இஸ்லாத்துடைய கொள்கைகளும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் தன்னுடைய குலத்தின் மூலமாக அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்திருக்கிறார்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே முஸ்லீம் அல்லாதவர்களோடு, முஸ்லீம் அல்லாதவர்கள் எங்களோடு யுத்தம் செய்யாத போது, எங்களை வம்புக்கு இழுக்காத போது, எங்களோடு பிரச்சினை படாத போது, எங்களோடு சேர்ந்து வாழ்கின்ற போது நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் மிகவும் தெளிவாக எங்களுக்கு முன்வைக்கின்றது. அவர்களை மனிதர்களாக நாங்கள் மதிப்பது, அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது எங்களுடைய குணத்தின் மூலமாகவும், எங்களுடைய பேச்சுக்களின் மூலமாகவும் இஸ்லாத்தின் பக்கம் நாங்கள் அவர்களை அழைப்பதை போன்று அவர்களுக்கு நாங்கள் இந்த உலகத்தில் எப்படியான கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன விடயங்களில் காஃபிர்களோடு முஸ்லீம் அல்லாதவர்களோடு நாங்கள் இணங்க வேண்டும், என்னென்ன விடயங்களில் அவர்களோடு நாங்கள் சேரக்கூடாது இணையக்கூடாது என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் எமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறது. அன்று இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லீம் அல்லாத ஒருவர் இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சியோ திட்டங்களோ தீட்டாத போது, எங்களோடு யுத்தம் செய்யாத போது, முஸ்லீம்கள் வாழக்கூடிய இடத்திலிருந்து முஸ்லீம்களை வெளியேற்ற வேண்டும் என்ற திட்டங்களை தீட்டாத போது, அந்த முஸ்லீம் அல்லாத பிற மதத்தவர்களோடு எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை சூரத்துல் மும்தஹினாவில் அல்லாஹு தஆலா மிகவும் தெளிவாக குறிப்பிடுகின்றான். லா யன்ஹாகும் அல்லாஹ் அனில் லதீன லம் யுகாதிலூக்கும் ஃபித்தீன் ولم يخرجوكم من دياركم ان تبروهم وتقسطوا اليهم ان الله يحب المقسطين. الله تعالى என்ன சொல்றார், முஸ்லிம் அல்லாதவர்கள் பிற மதத்தவர்கள் உங்களோடு யுத்தம் செய்யாவிட்டால், அதே போன்று ولم يخرجوكم من دياركم நீங்கள் வாழக்கூடிய பிரதேசங்கள் உங்களுடைய தேசத்திலிருந்து உங்களை அவர்கள் வெளியேற்றாத போது நீங்கள் அவர்களோடு நல்ல முறையில் அவர்களுடைய குஃப்ரை வெறுத்த நிலையிலும் குஃப்ருக்கு உடன்படாத நிலையிலும் அவர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடப்பதை அல்லாஹ் தடுக்கவில்லை. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இதை நாங்கள் நபியுடைய வரலாற்றில் எங்களுக்கு காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருக்கிறார், இப்போது அவர் என்னிடத்தில் உதவி தேடி வந்திருக்கிறார், என்னுடைய உதவியை எதிர்பார்த்து வந்திருக்கிறார், அப்ப அசிலுஹா என்னுடைய தாயோடு நான் சேர்ந்து நடக்கவா என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், சிலி உம்மகி உன்னுடைய தாயோடு நீ சேர்ந்து நட. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் இதை சொல்கிறது. எங்களுடைய உறவினர்களோ அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களோ உங்களோடு யுத்தம் செய்யாத போது பிரச்சினைப்படாத போது அவர்களோடு நீங்கள் சேர்ந்து நடப்பதில் அவர்களுக்கு உபகாரம் செய்வதில் எந்த தடையும் கிடையாது. பெற்றோர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், தாயை பற்றி என்ன சொல்கிறான், ஒரு தாய் குழந்தைகளை கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கின்ற தாயை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், வைன் ஜாஹதாக அல அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்மன் ஃபலா துதுஹுமா வஸாஹிபுஹுமா ஃபி துன்யா மஅரூஃபா. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய தாய் உங்களுடைய பெற்றோர் இஸ்லாத்துக்கு எதிராக ஷிர்க்கின் பக்கம் உங்களை அழைத்தால், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதின் பக்கம் உங்களை அழைத்தால், ஃபலா துத்யஹுமா அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது என்றாலும், வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா ஆனால் இந்த உலகத்திலே நீங்கள் அவர்களோடு நல்ல முறையிலே சேர்ந்து நடக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு போதிக்கின்றது. அன் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் சஹாபாக்களுடைய சம்பவங்களை நாங்கள் பார்த்தாலும் என்ன சொல்கிறார்கள், அவர்களுடைய வரலாறு என்ன சொல்கிறது, முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்துக்குள்ளால் வர வேண்டும் என்பதற்காக அவர்களோடு மிகவும் அன்பாக நடந்திருக்கிறார்கள். அன்று இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு காலத்தில் இன்னக்கும் ஃபதஃபதஹூன மிஸ்ர் சொன்னார்கள் நபி அவர்கள், ஒரு காலத்தில் நீங்கள் எகிப்தை மிஸ்ரை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள், அப்படி நீங்கள் அந்த எகிப்தை மிஸ்ரை நீங்கள் வெற்றி கொண்டால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஸ்தௌஸூ பி அஹ்லிஹா கைரான், அங்கே வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் நீங்கள் வெற்றி கொண்ட போது அங்கு இருக்கின்றவர்களோடு நீங்கள் அன்பாகவும் நல்ல முறையிலே நடக்க வேண்டும் என்று நபி அவர்கள் போதித்தார்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விடயங்களில் அவர்களோடு சேர்ந்து போனார்கள், சகவாழ்வாக அவர்களோடு வாழ்ந்தார்கள் என்பதையும் நபியுடைய ஹதீஸிலே நாங்கள் காண்பதை போன்று சில விடயங்களில் நபி அவர்கள் அந்நியவர்களுக்கு மாற்றமாக நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்ன விடயங்களில் அவர்களோடு இணைந்து போக வேண்டும், என்னென்ன விடயங்களில் அவர்களோடு மாற்றமாக நாங்கள் செல்ல வேண்டும் என்பதையும் குர்ஆன் எங்களுக்கு போதிக்கின்றது. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே உலகத்திலே முஸ்லீம்களாக வாழ்கின்ற நாங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு செய்கின்ற கடமைகள், அவர்களுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய அடிப்படை கடமைகளை செலுத்த வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அதில் பிரதானமான ஒன்றுதான், அவர்களை நாங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்ற சந்தர்ப்பத்தில், இஸ்லாத்துடைய போதனைகளை கூறுகின்ற சந்தர்ப்பத்தில், இஸ்லாத்திற்கு அவர்கள் வந்துதான் ஆக வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்த முடியாது. நீங்கள் வராவிட்டால் இப்படி இப்படி நடக்கும் என்று அவர்களை பயமுறுத்த முடியாது. சகோதரர்களே, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்க வேண்டும், ஆனால் இஸ்லாத்தை அதாவது போஸ்ட் பண்ணி வற்புறுத்தி இஸ்லாத்தை திணிக்க முடியாது. லா இக்ராஹ ஃபித்தீன், அவர்களுக்கு மத சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு செலுத்த வேண்டிய அடிப்படை கடமைகளில் ஒன்றுதான், அவர்களோடு நீதமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள், தனக்கு கீழால் இருக்கின்ற முஸ்லீம் அல்லாதவர்களோடு நீதமாக நடக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களை பார்த்து போதிக்கின்றது. லா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், உங்களுக்கு மத்தியில் மத ரீதியான குரோதங்கள் விரோதங்கள் இருக்கின்ற போது அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற விரோதம், அவர்களுக்கு நீங்கள் நீதம் செலுத்தாமல் இருப்பதற்கு உங்களை தூண்டக்கூடாது. குர்ஆன் சொல்கிறது, அவர்களுக்கு மத்தியில் இன ரீதியான வேறுபாடுகள் காணப்பட்டாலும், உங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில் விரோதம் காணப்பட்டாலும், ஏ அதிலு, நீங்கள் நீதமாக நடக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே அவர்களோடு நீதமாக நடப்பது நாங்கள் அவர்களுக்கு செய்கின்ற அடிப்படை கடமைகளில் ஒன்றாகும். அதே போன்று அவர்கள் முஸ்லீம்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் நாடுகளில் அவர்கள் இருக்கின்ற போது அவர்களுக்கு கருத்து சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். எப்படியான விடயங்களில் பகிரங்கமாக குர்ஆனுக்கு ஏசக்கூடிய விடயத்திலோ, குர்ஆனுடைய போதனைகளை விமர்சிக்கின்ற விடயத்திலோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சிக்கின்ற விடயத்திலோ அல்ல, உலகம் சார்ந்த விடயத்தில், உலகத்துடைய விடயங்களில் அவர்கள் கருத்து சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அநியாயம் நடந்தால் அந்த அநியாயத்தை முஸ்லீம் தலைவரிடத்திலே சொல்லி அதற்கான தீர்வை பெறக்கூடிய உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹைபருடைய சந்தர்ப்பத்தில், யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் சில யூதர்கள் நபியிடத்திலே வந்து சொன்னார்கள், உங்களுடைய சஹாபாக்களில் முஸ்லீம்களில் சிலர் எங்களுடைய விவசாய நிலங்கள், எங்களுடைய பண்ணைகளில் அவர்கள் அடந்தேறியிருக்கிறார்கள், அவைகளை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்று கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான தீர்வை அவர்களுக்கு சொன்னார்கள். லா தஹில்லு அம்வாலுஹும் இல்லா பிஹக்கிஹா. நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய யூதர்களுடைய சொத்துக்களை முறையாகத்தான் நீங்கள் எடுக்க வேண்டும், முறையில்லாமல் எடுப்பது உங்களுக்கு ஹராம் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இதில் அநியாயம் இழைக்கப்பட்ட யூதர்கள் நபியிடத்திலே தன்னுடைய கருத்தை சொல்லி அதற்கான தீர்வை பெற்றார்கள். எனவே அவர்களுக்கு கருத்து சுதந்திரம் உலகத்துடைய விடயத்தில், வழக்கு போடக்கூடிய விடயத்தில், அநியாயங்களை எடுத்துச் செல்கின்ற விடயத்தில் அவர்களுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கின்றது. அதே போன்று சகோதரர்களே, அவர்களுடைய உயிரை அநியாயமாக, அவர்களுடைய உயிரை எந்த ஒரு முஸ்லீமுக்கும் அவர்களுடைய உயிரை பறிக்க முடியாது. அதே போன்று அவர்களுடைய இடங்களில் வாழக்கூடிய பிரதேசங்களில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், குடி உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் போதிக்கின்றது. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று என்னென்ன விடயங்களில் அந்நியவர்களோடு முஸ்லீம் அல்லாதவர்களோடு முஸ்லீம்கள் இணங்கக்கூடாது, சேர்ந்து போகக்கூடாது என்பதையும் குர்ஆன் நமக்கு போதிக்கின்றது. அதில் பிரதானமான ஒன்றுதான் காஃபிர்களுடைய அவர்களுடைய மார்க்கத்தில் இஸ்லாத்திற்கு முரணான விடயங்கள், இஸ்லாத்துக்கு மாற்றமான விடயங்கள் போதிக்கப்பட்டு இருந்தால் அந்த விடயங்களில் ஒரு முஸ்லீம் அவர்களோடு இணங்கக்கூடாது. அது சகவாழ்வு என்ற பெயரில் இருந்தாலும் அதுக்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. இஸ்லாத்தில் எது ஹலாலோ அதுதான் ஒரு முஸ்லீமுக்கு ஹலால், எது ஹராமோ அது ஹராம். அவர்களுடைய மார்க்கம் சார்ந்த விடயத்தில் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது. ஏன் குர்ஆனில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், وَلَا تَأْكُلُوا مِمَّا لَمْ يُذْكَرِ اسْمُ اللَّهِ عَلَيْهِ, நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாமல் அறுக்கப்படுகின்ற பிராணிகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. وَإِنَّهُ لَفِسْقٌ, அது பாவம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் தொடர்ச்சியாக, وَإِنْ أَطَعْتُمُوهُمْ إِنَّكُمْ لَمُشْرِكُونَ. இந்த விடயத்தில் ஹராத்தை ஹலாலாக்கக்கூடிய விடயத்தில் ஏன் அவர்கள் எதையும் சாப்பிடுவார்கள் அதே போன்றே உங்களுக்கு சாப்பிட முடியாது, அந்த விடயத்தில் இந்த முஸ்லீம் அல்லாத காஃபிர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் இன்னக்கும் லமுஸ்ரிகூன், நீங்களும் முஸ்லிகீங்களை போன்று மாறிவிடுவீர்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நலவு செய்ய வேண்டும். ஆனால் அவர்களுடைய மார்க்கம் சார்ந்த விடயத்தில் அவர்களுடைய இஸ்லாத்துக்கு முரண்படுகின்ற போது அந்த விடயத்தில் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. அதே போன்று இரண்டாவது போதனை அல் குர்ஆன் சொல்கின்ற கூறிய வரையறைகளில் அந்நியவர்களோடு நாங்கள் எப்படியான உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் கூறியதை போன்று என்னென்ன விடயங்களில் அவர்களோடு நாங்கள் இணங்கக்கூடாது என்பதை பற்றி அல் குர்ஆன் சொல்கின்ற போது என்ன சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிது பிதானதன் மின் தூனிக்கும் என்ன சொல்கிறான் அல்லாஹு தஆலா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அந்நிய மக்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை உங்களுடைய ரகசிய நண்பர்களாக இஸ்லாத்துடைய முஸ்லீம்களுடைய திட்டங்களையும் முஸ்லீம்களுடைய விடயங்களையும் நீங்கள் அவர்களுக்கு தூது சொல்கின்ற ரகசிய நண்பர்களாக நீங்கள் அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். எனவே அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களை நாங்கள் உள்ளத்தால் அவர்களுடைய குஃப்ரை நாங்கள் வெறுப்பதை போன்று செயலால் நாங்கள் அவர்களை சேர்ந்து நடக்க வேண்டும் அவர்களோடு. ஆனால் இஸ்லாம் வகுத்த வரையறைகளை ஹத்திகளை நாங்கள் தாண்டக்கூடாது, அளவு கடந்து போகக்கூடாது, அளவு கடந்து நேசம் வைக்கக்கூடாது என்று குர்ஆன் சொல்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன்னசாரா அவுலியா, ஈமான் கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய சிநேகிதர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். லா யத்தகிதுல் முஃமினூன அல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன், அதே போன்று முஃமீன்கள் முஃமீன் அல்லாதவர்களை காஃபிர்களை நண்பர்களாக விசேட நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அல் குர்ஆன் எங்களுக்கு போதிக்கின்றது. எனவே அவர்களோடு நாங்கள் உபகாரம் செய்ய வேண்டும், ஆனால் நட்புகளை வளர்த்துக் கொள்ளக்கூடாது, முவாலா இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் எமக்கு போதிக்கின்றது. அதே போன்று அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிரான விடயங்களில் முஸ்லீம்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற விடயத்தில் முஸ்லீம்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுகின்ற விடயத்தில் அந்நியவர்களோடு சகவாழ்வு என்ற பெயரில் அந்நியவர்களோடு சேர்வதற்கு அனுமதி கிடையாது. ஏன், இஸ்லாம் முஸ்லீமான ஒருவர் முஸ்லீம் அல்லாத ஒருவரோடு வியாபாரம் செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த காஃபிர் ஒரு முஸ்லீம் கடையிலே வந்து ஒரு பொருளை வாங்குகிறார், அந்த பொருளின் மூலமாக அல்லது ஒரு ஆயுதத்தை வாங்குகிறார், ஒரு மருந்தை வாங்குகிறார், அதன் மூலமாக முஸ்லீம்களுக்கு பாதிப்பு அபாயம் அநியாயம் ஏற்படுமாக இருந்தால் அவரோடு வியாபாரம் செய்வதை இஸ்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது. அதே போன்று முக்கியமான விடயம்தான் அவர்களுடைய பெருநாள் தினங்கள், அவர்களுடைய மார்க்கத்தில் புனிதமாக கணிக்கப்படுகின்ற புனித தினங்களில் அவர்கள் செய்கின்ற விடயங்களை அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவோ அவர்கள் செய்கின்ற விடயங்களை உதாரணமாக எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டில் விசாக் என்று சொல்லக்கூடிய அந்த தினம் வந்துவிட்டால் முஸ்லீம் அல்லாத பௌத்தர்கள் வீடுகளை அலங்கரிப்பார்கள், கடைகளை அலங்கரிப்பார்கள். இதே போன்று ஒரு முஸ்லீம் அந்த தினத்திலே செய்வது கூடாது. அந்நியவர்களுடைய பிறநாளை முஸ்லீம் கொண்டாடக்கூடாது. முஸ்லீம்களுக்கு என்ற பிறநாளை இஸ்லாம் எங்களுக்கு காட்டியிருக்கிறது. ஏன் இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுடைய அடியார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹு தஆலா சில அடியார்களுடைய அடையாளங்களை சொல்கின்ற போது என்ன சொல்கிறான்? அல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர், அவர்கள் பாவமான விடயங்கள் தேவையில்லாத விடயங்களில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள், அதற்கு உதவியாக இருக்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதற்கு தஃப்ஸீரில் இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? யஅனி அஅயாதஹும், முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பெருநாள் தினங்களில் இவர் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடாத ஒரு முஸ்லீம். எந்த அளவுக்கு என்றால் அந்த தினத்தில் அவர்களுக்கு விஷ் பண்ணுவது வாழ்த்துவது கூட கூடாது. ஏன்? அந்த தினம் அவர்களுடைய மார்க்கத்தில் புனித தினமாக கணிக்கப்படுகிறது. நாங்களும் அதனை செய்துவிட்டால் அதனை நாங்கள் புனிதத்துவப்படுத்துகிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த விடயத்தில் நாங்கள் அதாவது மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு இப்படியான விடயங்களை உணர்த்த வேண்டும். அதே போன்று அந்நிய மக்களை அவர்களோடு நாங்கள் இணங்க கூடாத விடயங்கள், சேர்ந்து போகக்கூடாத விடயங்களில் பிரதானமான ஒன்றுதான் அவர்களுக்கு நாங்கள் ஒப்பாக கூடாது. அது மார்க்க விடயமாக இருக்கலாம், அதே போன்று எங்களுடைய கொள்கையோடு இஸ்லாமிய கொள்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், எங்களுடைய நடத்தை சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம். எந்த விடயத்திலும் நாங்கள் அவர்களுக்கு ஒப்பாக கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலா தத்தபிய சபீல் அல்லதீன லா யஅலமூன், நீங்கள் காஃபிர்களுடைய பாதைகளை, கலாச்சாரங்களை, நடத்தைகளை நீங்கள் பின்பற்றக்கூடாது. நபி அவர்கள் கூட சொன்னார்கள், ஹாலிஃபுல் முஸ்லிகீன், நீங்கள் முஸ்லீம் அல்லாத முஸ்லிகீன்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். இஸ்லாத்துடைய அந்த தனித்துவத்தையும் இஸ்லாத்துடைய வித்தியாசமான அந்த நடத்தைகளையும் நபி அவர்கள் காட்டிய அந்த வழிமுறைகளையும் நீங்கள் அவர்களுக்கு காட்டி அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் பணித்திருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, அவர்களுக்கு நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும். அதே போன்று அவர்களுடைய குஃப்ரை நாங்கள் வெறுப்பதை போன்று அவர்களுடைய மார்க்கத்துடைய புனிதமான தினங்களாக கணிக்கப்படக்கூடிய விடயங்கள், புனிதமான விடயங்களை அந்த விடயங்களில் அவர்களோடு நாங்கள் இணங்குவதற்கு சேர்ந்து போகுவதற்கு அனுமதி கிடையாது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அந்நிய மக்களோடு வியாபாரம் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு இஸ்லாம் தாராளமாக அனுமதி கொடுத்திருக்கிறது. சில விடயங்களில் அந்நியவர்களோடு சேர்ந்து போகலாம், அவர்களோடு அவர்களுக்கு உபகாரம் செய்யலாம், நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம். ஏன்? அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளால் வருவதற்காக. ஆனால் கொள்கை சம்பந்தப்பட்ட விடயங்கள், மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், அவர்களுடைய பெருநாள் தினங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் அவர்களோடு இணங்குவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் வியாபாரத்துடைய விடயத்தில், அன்பளிப்பு செய்யக்கூடிய விடயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடைய சாப்பாட்டை நபி அவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள். ஏன்? ஹைபருடைய சம்பவம் எங்களுக்கு தெரியும். நபி அவர்கள் வருகின்ற போது ஒரு யூதப்பன் சாப்பாட்டை கொடுத்தால் அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்தால் அந்த சாப்பாட்டை நபி அவர்கள் சாப்பிட்டார்கள் என்ற வரலாற்றிலே வந்திருக்கிறது. அதே போன்று ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு ஹதியாக்களை, அன்பளிப்புகளை கொடுக்கலாம். சஹாது சஹாபு, அன்பளிப்புகளை கொடுங்கள், உங்களுக்கு மத்தியிலே அன்பு ஏற்படும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எப்படியான அன்பளிப்பு? அதிலும் வரையறை இருக்கிறது. அவர்களுடைய பெருநாள் தினங்களில் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அன்பளிப்பு கொடுக்க முடியாது, அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி வாழ்த்து செய்திகளை அனுப்ப முடியாது. அதே போன்று வியாபாரத்துடைய விடயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிகீன்களிடத்தில் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை ஒரு முஸ்லிகான ஒரு மனிதர் வருகிறார், ஆட்டை ஆட்டுக்குட்டியை இழுத்துக் கொண்டு வருகிறார். நபி அவர்கள் கேட்கிறார்கள், அபை அன் அம் அஃபியா, இது வியாபாரமா அல்லது அன்பளிப்பா என்று கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், இல்லை இது வியாபாரம். நபி அவர்கள் அந்த ஆட்டை வாங்கினார்கள். இதே போன்று முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்தில் வியாபாரம் செய்கின்ற போது சில வியாபாரங்களை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. எப்படியான வியாபாரம்? அந்நிய மக்கள் புனிதமாக கருதக்கூடிய சில விடயங்கள், அது அந்நிய மதத்தை சார்ந்த அந்நிய மதத்தில் இருக்கக்கூடிய துறவிகள் அணியக்கூடிய உடுப்பு ஆடைகள், இதை முஸ்லீம் கடையிலே வியாபாரம் செய்ய முடியாது. ஏன்? அது அவர்களுடைய மார்க்கத்தில் புனிதமாக கணிக்கப்படக்கூடிய ஒன்று. அதே போன்று ஒரு மனிதர் கோயிலுக்கு முன்னால் சென்று மலர்களை பூக்களை விற்க முடியாது. ஏன்? அதை அவர்கள் சிறுக்குக்கு பயன்படுத்துகிறார்கள். எனவே சிறுக்குக்கும் குபருக்கும் அதாவது உதவியாக இருக்கக்கூடிய வியாபாரங்களை செய்வதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அதில் கருத்து வேற்றுமை கிடையாது. அதே போன்று முஸ்லீம் அல்லாதவர்களிடத்தில் வியாபாரம், முஸ்லீம் அல்லாத ஒருவரிடத்தில் ஒரு முஸ்லீம் வேலை செய்வதை பற்றி அதற்கும் இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் அவர் இஸ்லாத்தை வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு முடியுமாக இருந்தார், முஸ்லீம் அல்லாத ஒருவர், முஸ்லீமான ஒருவர் முஸ்லீம் அல்லாத ஒருவருடைய கம்பெனியில் அல்லது கடையில் வியாபாரம் அதாவது தொழில் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. கபாபிபின் அரஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபிரிடத்தில் அதாவது கொல்லனாக இருந்து தொழில் செய்திருக்கிறார்கள். ஆனால் சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லீமான ஒருவர் முஸ்லீம் அல்லாத ஒருவருடைய கடையிலோ கம்பெனியிலோ வேலை செய்கின்ற போது இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கும் இஸ்லாத்துடைய போதனைகளுக்கும் இஸ்லாத்துடைய விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு முடியாமல் போகின்ற போது அந்த தொழிலில் அவர் ஈடுபடுவதும் அனுமதி கிடையாது. அதே போன்று சகோதரர்களே, இப்படியாக முஸ்லீம் அல்லாதவர்களை எங்களுடைய கடைகளில் வைத்து நாங்கள் அவர்களிடத்திலே வேலை வாங்குவதற்கு அனுமதி இருக்கிறது. எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வருகின்ற போது நபி அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் என்ன செய்தார்கள்? முஸ்லீம் அல்லாத ஒருவர் அப்துல்லாஹி இப்னு உரைக்கு சென்று சொல்லக்கூடிய ஒருவரை கூலிக்கு எடுத்து பாதையை காட்டுவதற்காக, மக்காவிலிருந்து மதினாவுக்கு வரக்கூடிய பாதையை காட்டுவதற்காக அவரிடத்திலே உதவி பெற்று அவருக்கு பணமும் கொடுத்ததாக ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. எனவே சகோதரர்களே, இஸ்லாம் விசாலமான மார்க்கம், அந்நிய மக்களை வெறுக்கக்கூடிய மார்க்கம் அல்ல, அவர்களை ஒதுக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. ஆனால் என்ன விடயங்களில் அவர்களோடு இணங்க வேண்டும், என்னென்ன விடயங்களில் இணங்கக்கூடாது, அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பது எல்லாம் இஸ்லாம் மிகவும் தெளிவாக எங்களுக்கு போய்த்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்கள், எனவே முவாலா என்பது அவர்களை நாங்கள் அளவு கடந்து நேசிப்பது என்பது, அவர்களை எங்களுடைய சிநேகிதர்களாக நாங்கள் எடுத்துக்கொள்வது, அவர்களை அதாவது அவர்களுக்கு தகுதி இல்லாத வார்த்தைகளின் மூலமாக அவர்களை புகழ்வதையும் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அந்நிய மக்களின் மூலமாக ஏதோ ஒன்று எனக்கு லாபம் கிடைக்கிறது என்பதற்காக அவர்களை அளவு கடந்து போகிறார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? லா தகூலு லில் முனாஃபிக் சையீத் சொன்னார்கள், நேவந்தேவனை பார்த்து நீங்கள் சையீத் என்று சொல்ல வேண்டாம், தலைவன் என்று சொல்ல வேண்டாம். ஃபையக்கு சையீதன் ஃபைன்னக்கும் அஸ்ஹத்தும் ரப்பக்கும். அப்படி அவன் நீங்கள் சையீத் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் உங்களுடைய ரப்பை கோபப்படுத்தி விட்டீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார். உலமாக்கள் இதை வைத்து சொல்கிறார்கள், ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத ஒருவரை அவரின் மூலமாக ஒரு லாபம் அடைய வேண்டும், தனக்கு ஒரு இடம் அங்கே கிடைக்க வேண்டும், தனக்கு ஒரு ஆசனம் அரசியலிலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக அளவு கடந்து ஒருவரை புகழ்வாராக இருந்தால், அளவு கடந்து அவரை புகழ்வாராக இருந்தால் அது ஒரு முஸ்லீமுடைய பண்பல்ல. எனவே புகழக்கூடாது அளவு கடந்து அவர்களை. நபி அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில். எப்போது? எப்போது? ஏன் காபிரான முஸ்லீம் அல்லாத தலைவர்கள் இஸ்லாத்துக்குள்ளால் வர வேண்டும் என்பதற்காக தாவத்துக்காக வேண்டி நபி அவர்கள் கடிதங்களை அனுப்புகின்ற போது அவர்களை புகழ்ந்திருக்கிறார்கள். ஹாதா மின் முஹம்மதின் ரசூலில்லாஹி இலா அஸீம் ரூம் இரக்களுக்கு அனுப்புகின்ற போது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? ரோம் தேசத்துடைய மகத்தான தலைவருக்கு நான் எழுதுகின்றது என்று சொல்லி நபி அவர்கள் அவரை புகழ்ந்து அனுப்பியிருக்கிறார்கள். என்ன எதை அனுப்பினார்கள்? அஸ்லிம் தஸ்லம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று தாவத்துக்காக வேண்டி புகழ்ந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, உலகத்துடைய லாபங்களையோ உலகத்துடைய அதாவது புகழ்களையோ பெறுவதற்காக அவர்களை அவர்களை அளவு கடந்து புகழ்வதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. எனவே என்னென்ன விடயங்களில் நாங்கள் அவர்களோடு இணங்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக கூறியிருப்பதை போன்றும், என்னென்ன விடயங்களில் என்னென்ன விடயங்களை நாங்கள் விடயங்களில் அவர்களோடு இணங்கினால் எங்களுடைய ஈமான் பறிபோகி விடுமோ அல்லது எங்களுடைய ஈமானில் மாற்றம் ஏற்பட்டு விடுமோ அப்படியான விடயங்களில் இணங்கக்கூடாது என்று அல் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக போதிப்பதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எங்களுடைய நற்குணத்தின் மூலமாகவும் இஸ்லாத்துடைய நல்ல போதனைகளின் மூலமாகவும் அந்நிய மக்களுக்கு மத்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய பேச்சுக்களும் எங்களுடைய குணங்களும் எங்களுடைய நடவடிக்கைகளும் எங்களுடைய வியாபாரங்களும் அவர்களை இஸ்லாத்துக்குள்ளால் அழைக்கக்கூடியதாக இஸ்லாத்துடைய நல்லெண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும். எனவே நான் அல்லாஹு தஆலா இப்படியான விடயங்களில் என்ன விடயங்களில் அவர்களோடு இணங்க வேண்டுமோ அந்த விடயங்களில் இணங்கி என்ன விடயங்களை விட்டு என்ன விடயங்களை விட்டு நாங்கள் அவர்களுடைய விடயத்திலே சவிந்து கொள்ள வேண்டுமோ அப்படியான விடயங்களை விட்டு சவிந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.